ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதியின் விளக்க உரையுடன் கூடிய சிவ மகிம்னா ஸ்தோத்திரம். வழங்குபவர் ஸ்ரீ திரவிடாச்சாரியா ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் சகனாவது சகனோ புனக்தோ சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ததா சதுரத்யாயி சாரீரிக மீமாம்சா அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா இத்யாதி அனாவிருத்தி சப்தாத் இத்யந்தஹ ஜீவபிரம்மைக்கத்வ சாட்சாத்காரம் ஹேது ஶ்ரவணாக்ய விசார பிரதிபாதகாணி பிரதிபாதகாத் நியாய அனுப நியாயான் உபதர்ஷயந்தி பகவதா பாதராயணேன கிருதா. பகவான் பாதராயணர் வியாசர் எழுதியிருக்காரு என்னது, அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்ட்டு அந்த சூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு அனாவிருத்தி சப்தா அப்படின்ட்டு சதுரத்யாயி நாலு அத்தியாயங்கள் கொண்ட சாரீரிக மீமாம்சா அப்படின்ட்டு இந்த ஷரீரே பவ சாரீரக. நேற்றே பார்த்தோம் ஷரீரே பவ சாரீரக, சரீரத்தில் உடலில் இருப்பது அப்படின்னு அர்த்தத்துல. அப்போ உடல்ல இருக்கிறது என்னது, ஆத்மா. அந்த ஆத்மாவை குறித்த விசாரத்தை பண்றதாக நாலு அத்தியாயம் கொண்டதாக சமன்வயா விரோதவு சாதனம் ஜலம் ததா அப்படின்ட்டு நாலு அத்தியாயம். சமன்வயம் முதல் அத்தியாயம், ரெண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம், மூணாவது அத்தியாயம் சாதனம் அப்படிங்கிற அத்தியாயம், நாலாவது ஃபலம் அப்படிங்கிற அத்தியாயம். அப்படி நாலு அத்தியாயங்கள் கொண்டதாக அந்த இடத்துல சமன்வயம் அப்படின்ற அத்தியாயத்துல சாஸ்திரம் எல்லாமே வெவ்வேறு விஷயத்த சொல்றது இல்ல, சாஸ்திரத்தை சொல்ற எல்லாம் சம்பந்தப்பட்டது பரமாத்ம ஜானத்துக்கு தான் அப்படின்னு சமன்வயம் பண்றது. ஒரு ஒரு வாக்கியத்தையும் பரமாத்ம ஜானத்தோட சம்பந்தப்படுத்துறது. அவிரோதம் அப்படிங்கும் போது ரெண்டு வாக்கியம் விரோதமா இருக்கிற மாதிரி தோன்றிருந்தது அப்படின்னா அது விரோதம் இல்ல, அதுல எந்த விரோத ஆபாசம் தான் உங்களுக்கு, அது ரெண்டுமே ஒரே விஷயத்த குறிக்கிறதா அப்படின்னு அந்த இடத்துல நிரூபணம் பண்றது. சாதனம்ல சாதனைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றது, எங்கெங்க உபாசனையை குறிச்சு விசாரம் பண்ணியிருக்கோம் அந்த உபாசனை குறிச்ச விசாரத்தை எல்லாம் பண்றதுங்க. அப்புறம் பலம் அப்படிங்கறதுல பிரம்ம ஜானத்தோட பலன் என்ன அப்படிங்கறத விசாரம் பண்றது. அப்படி நாலு அத்தியாயம் கொண்டதாக பகவான் பாஷ்யக்காரனால வியாக்கியா செய்யப்பட்டது, பாஷ்யம் செய்யப்பட்டதான வேத பிரம்மசூத்திரம்னு சொல்லப்படுறது வேதவியாசர் அப்படிங்கிற பாதராயணர்னால எழுதப்பட்டது. ஏன்னா அது பகவதா பாதராயணேனா அப்படிங்கும் போது நேற்று நான் சொன்ன பகவான் பாஷ்யக்காரர் அங்க பாதராயணேன அப்படிங்கறதுல ரெண்டு வேது மரத்தை கொண்டு வர்றதா, கிருஷ்ணத்வைபாயனர் அப்படிங்கிற வியாசரையும் பாதராயணர் அப்படிங்கிறதையும் வெவ்வேறு ஆளாக அவர் சித்தரிக்கிறதாக சில பேர் ஏத்துக்கிறாங்க. பகவான் பாதராயணர் தானே தன்னுடைய பெயரை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல. சோ நம்மளுடைய பரம்பரையில அந்த மாதிரி நம்ம ஏத்துக்கிறது இல்ல, சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பாவனை இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி இல்ல அப்படின்னுட்டு. தத்ர சர்வேஷாமப்பி வேதாந்த வாக்கியானாம் சாட்சாது பரம்பரையாவா பிரத்யேக பின்னா அபின்ன அத்விதீயே பிரம்மணி தாத்பரியமிதி சமன்வய பிரதமாத்தியாயேன பிரதர்ஷிதா. அப்போ முதல் அத்தியாயத்துல என்ன அப்படிங்கிற விசாரத்தை இங்க சொல்லிடுறாரு அவரே. ஒவ்வொரு வாக்கியமும் நேரடியாகவோ இல்ல பரம்பரையாகவோ பிரத்யக் அபின்ன தன்னுடைய பிரத்யக் அப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளிருக்கும் தன்னுடையதான அப்படின்னு அர்த்தம். தன்னுடையதான அபின்னமான வேறற்றதான அத்வித்தீயமான இரண்டற்றதான பிரிவற்றதான பிரம்மணி பிரம்மத்தினை குறிப்பதிலேயே தாத்பரியம் உடையதாக இருக்கிறது அப்படின்ட்டு சமன்வயம் பண்றது, சம்பந்தம் படுத்தி சொல்றது. அது பிரதமாத்தியாயன பிரதர்ஷது முதல் அத்தியாயத்துல சொல்லப்படுது. தத்த பிரமப்பாதே ஸ்பட்ட பிரம்மலிங்க யுக்தானி வாக்கியானி விசாரித்தானி. அதுல முதல்ல ஒவ்வொரு வாக்கிய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பொதுவா நான் சொன்னேன், சமன்வயா விரோதவ் சாதனம் சஃபலம் ததா அப்படின்ட்டு. அப்படி முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்தை என்ன விசாரம் நடக்கிறது அப்படின்னு கேட்டா பிரதம பாதே ஸ்பஷ்ட பிரம்மலிங்க யுக்தானி வாக்கியானி விசாரித்தானி, தெளிவாக பிரம்மத்தனை குறிப்பதாக இருக்கும் வாக்கியத்தை விசாரம் பண்றது முதல் அத்தியாயத்துடைய வேலை, முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துடைய வேலை. த்விதீய பாதே இரண்டாவது பாதத்துல தூ அஸ்பஷ்ட பிரம்மலிங்க யுக்தானி உபாசிய பிரம்ம விஷயாணி. அப்படி அஸ்பஷ்டமா தெளிவில்லாத வாக்கியங்கள் உபாசிய பிரம்மத்தை குறிக்கிறதான வாக்கியங்களை சம்பந்தப்படுத்தி சொல்றது. திருத்திய பாதை மூணாவது பாதத்துல அஸ்பஷ்ட பிரம்மலிங்காணி பிராயஜோ ஞேய பிரம்ம விஷயாணி. பொதுவாக ஞேய பிரம்மமான அந்த பரமாத்மாவை விசாரம் பண்றதா இருக்கிறது. அதுல எப்படிப்பட்டது அஸ்பஷ்டமா தெளிவில்லாததான வாக்கியங்கள் அந்த பரமாத்மா குறிக்கிறதா தான் இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிறது. ஏம் பாதத்ரயேன வாக்கிய விசார சமாபித சதுர்த்த பாதே தூ பிரதான விஷயத்துவேன சந்தித்யமானானி சந்தித்யமானானி அவ்வக்த அஜாதி பதானி சிந்திதானி. அப்படி முதல் மூணு பாதத்திலையும் வாக்கியத்தை விசாரம் பண்ணிட்டு தத்துவமசி முதலிய வாக்கியத்தை பரமாத்ம ஞானத்துக்காக விசாரம் பண்ணிட்டு அந்த 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 உபாசனை வாக்கியங்கள் எல்லாம் விசாரம் பண்ணிட்டு நாலாவது பாதத்துல பதத்தை விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறது. வாக்கிய விசாரமானது முதல் மூணு பாதத்துல நடக்கிறது. ஒவ்வொரு வாக்கிய பதத்திலையும் இந்த வாக்கியமானது எதை குறிக்கிறது, இந்த சொல்லானது எதை குறிக்கிறது அப்படின்ற விசாரமானது நடக்கிறது. நாலாவது பாதத்துல முதல் அத்தியாயத்தோட நாலாவது பாதத்துல என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா பதத்தை விசாரம் பண்றது. அவ்யக்தம் அஜம் அப்படின்னு பரமாத்மாவை குறிக்கிறதான வாக்கியமா இல்ல அவ்வக்தம் பிரதானத்தை குறிக்கிறதா இல்ல அஜம்ங்கிறது பிரதானத்தை குறிக்கிறதா அப்படின்ட்டு. ஏன்னா அஜம் அஜோ நித்யசாஸ்வதோயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அந்த அஜக அப்படிங்கிறது ஏன்னா சாங்கிய காரிக்கைய சாங்கிய காரிக்கைய பாஷ்யம் பாஷ்யம் இல்ல வியாக்கியா எழுதும்பொழுது என்ன பண்றாரு தத்துவ ஐஷாரதி இங்க யோக சூத்திரத்துக்கு தத்துவ ஐஷாரதி எழுதினவரும் மத்த சாஸ்திரத்துல பாமதி எழுதினவர் வேதாந்த சாஸ்திரத்துக்கு பாமதிங்கிற வியாக்கிய எழுதினவருமான வாச்சஸ்பதி மிஸ்ரர் அவருடைய சாங்கிய தத்துவ கௌமுதி அப்படிங்கிற அந்த சாங்கிய சாஸ்திரத்துக்கு விளக்கத்தை எழுதும் போது அவர் சொல்றது என்னது அஜ அப்படின்னு அஜோ அவி அப்படின்ட்டு அந்த இடத்துல இங்க ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல எடுத்த வாக்கியத்தை நேரடியே எடுத்து போட்டு உபயோகம் பண்றாரு. அப்படி அஜான்னு குறிக்கிறது என்ன ஜாயத்தை இது அஜ அப்படின்னு அந்த பரமாத்மாவை குறிக்கிறதா இல்ல பிரதானத்தை குறிக்கிறதா இல்ல புருஷனை குறிக்கிறதா அந்த அவங்களுடைய சாங்கிய புருஷன அப்படின்னு விசாரமான நடக்குது. அவ்வக்தம் அப்படிங்கிற சப்தம் பிரதானத்துக்கு பொதுவாக உபயோகப்படுறது. அப்ப அந்த பிரதானத்தை குறிக்கிறதா அப்படின்னு இந்த விசாரமானது அங்கு பிரதானத்தை சாங்கிய விசாரத்தை தொடங்குறது. ஏவம் வேதாந்தானாம் அத்வயே பிரம்மணி சித்தே சமன்வயே தத்ர சம்பாவித்த சம்பாவித ஸ்மிருதி தர்க்காதி விரோதம் ஆக்ஷங்கிய தத் பரிஹார கிரியத்தை அவிரோதோ த்விதீயாத்தியாயம் தர்ஷித. ரெண்டாவது அத்தியாயம் இப்படி முதல் அத்தியாயத்துல வேதாந்தத்துல அத்வயமான பிரம்மத்தான் பிரம்மத்தை நிரூபிக்கிற வேதாந்த வாக்கியங்கள் இரண்டற்றதான பிரிவற்றதான பரமாத்மா தான் நிரூபிக்கிறது தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சிட்ட பின்னாடி சமன்வயம் பண்ணி காமிச்சிட்ட பின்னாடி தத்ர சம்பாவித அந்த இடத்துல சம்பாவிதமான அதாவது சில இடத்துல அந்த மாதிரியான தோற்றமடைய கூடியதா இருக்கு. சம்பாவிதனா தோன்றுவதாக இருக்கும். என்ன தோன்றது ஸ்மிருதி தர்க்காதி விரோதம் ஸ்மிருதியோடையும் தர்க்கத்தோடையும் விரோதமானது சம்பாவிதமா இருக்கு. சம்பாவிதமான தோற்றமடையறதா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோன்றது நமக்கு. இது இந்த சாங்கிய ஸ்மிருதியோட விரோதமா இருக்கோ இந்த சாங்கிய ஸ்மிருதியோட இது வந்து சம்பந்தப்பட்டதா இருக்கோ இந்த தர்க்கத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கோ அப்படின்னு அந்த மாதிரியான விஷயத்த தோன்றும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றாரு தத் பரிகார கிரியதே அதனுடைய பரிகாரத்தை அவர் அங்கு செய்யறார். இது அவிரோத திவ்யாத்தியாய தரிசிதா இந்த அவிரோதத்தை தான் ரெண்டாவது அத்தியாயத்தோட சொல்றார். சாங்கியம் யோகம் முதலிய சாஸ்திரங்களுடைய விசாரமானது ரெண்டாவது அத்தியாயத்தில் நடக்கிறது. தத்ர ஆத்யபாதே சாங்கிய யோகா யோக கணாதாதி ஸ்மிருதிபிஹி சாங்கியாதி பிரயுக்தைஹி தர்க்கைஸ்ச விரோதோ வேதாந்த சமன்வயஸ்ய பரிஹத. முதல் பாதத்துல சாங்கியம் யோகம் கணாத மதத்தோடைய சித்தாந்தத்தை வச்சுண்டு கணாத மதத்தும் வைசேஷிக மதம் முதலிய சித்தாந்தத்தை வச்சுண்டு அவர் என்ன பண்றாரு அங்க அவங்களுடைய தர்க்கத்துல இருக்கிற விரோதத்தை வேதாந்தத்துல இருக்கிற தர்க்கத்தோட சமன்வயம் பண்ணி சம்பந்தப்படுத்தி இது இப்படி இல்ல இப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த இடத்துல இதோட நிறுத்திட்டீங்க இதை இப்படி புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டீங்கன்னா உண்மையே பரமாத்ம ஞானத்தை இரண்டற்றதா அடைவீங்க அப்படின்னு சொல்லி அங்க காமிக்கிறாரு. ரெண்டாவது பாடத்தை என்ன பண்றாரு துதியே பாதே சாங்கியாதி மதானாம் துஷ்டத்துவம் பிரதிபாதிதம் ஸ்வபக்ஷஸ்தாபன பரபக்ஷ நிராகரண ரூப பக்ஷத்வயாத்மகத்வாத் விசாரஸ்ய. அங்க என்ன பண்றாரு சாங்கியத்தை துதிய பாதத்துல சாங்கியாதி மதத்துல இருக்கிற பிரச்சனையை காமிக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விசாரம்னு சொல்லி சொன்னா என்ன தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபனம் பண்றதும் சுபக்ஷண ஸ்தாபனம் பரபக்ஷ தூஷணம் ஜெல்பம் அப்படிங்கிற வாதம் அதுதான் விசாரம். அப்படி தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபனம் பண்றதாகவும் பரபக்ஷத்தை தூஷணம் பரபக்ஷ தூஷணம் பண்றதும் அதுல இருக்கிற தோஷத்தை எல்லாம் பிரதிபாதனம் பண்ற நிரூபிக்கணும் இதுதான் ஜெல்பம் அப்படிங்கிறது முறை. ஏற்கனவே பார்த்தோம் வாதம் ஜெல்ப விதண்டா அப்படின்ட்டு. அப்போ தத்துவ உபுத்து ரெண்டு பேரும் தத்துவத்தை தெரிஞ்சுக்க புத்தமிச்சா உபுத்தா ரெண்டு பேரும் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படும் பொழுது இப்படித்தான் இப்படியா அப்படியான்னு விசாரம் பண்ணும் பொழுது அந்த விசாரத்துக்கு பேர் என்னது? வாதம். ரெண்டாவது வகையான விசாரம், நீ சொல்றது தப்பு நான் சொல்றதுதான் சரி அப்படின்ட்டு நிரூபிக்கிறது, அதுக்கு பேரு ஜெல்பம். சுபக்ஷாபனாகினோ விதண்டா, இது வந்து நியாயத்துல சூத்திரம். தத்துவபுத்தோ அப்படின்றது நியாயத்துல சூத்திரம், அதே மாதிரி சுபக்ஷாபனாகினோ அப்படிங்கிறது விதண்டாவோட நியாய சூத்திரம். விதண்டாக்கு லட்சணம் என்ன பண்றது? சுபக்ஷாபனாகினோ, தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபனம் பண்ணாதவன் எவனோ அவன் தான் விதண்டா. நீ சொல்ற தப்பு அவ்வளவுதான் அவனுடைய பேச்சு, நீ என்ன சொல்றன்றது இல்ல. அதனால ரெண்டாவது பாதத்துல சாங்கியத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் காமிக்கிறாரு. அங்கேயே என்ன பண்ணிடுறாரு, இதெல்லாம் காமிச்சிட்டு கடைசியில ஏத்தேன யோகோபி யோக யோகேன பிரத்யுக்தஹ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இது வரைக்கும் நம்ம சாங்கியத்தை என்ன கண்டம் பண்ணோம், இதனாலேயே யோகமும் கண்டனம் பண்ணப்பட்டதா ஆயிடுறது அப்படின்னு யோகத்தை ஒரே சூத்திரத்துல கண்டனம் பண்ணிடுறாரு. திருத்தியே பாதே மகாபூத சிருஷ்டியாதி ஸ்ருதினாம் பரஸ்பர விரோத பூர்வபாகேன பரிஹிருத. மூணாவது பாதத்துல என்ன பண்றாரு, மகாபூத சிருஷ்டிய மகாபூத சிருஷ்டியில உள்ள விரோதத்தை ஒரு இடத்த திருவித்கரணமானதுங்கிறது, இன்னொருல பஞ்சீகரணமானது. ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி அக்னே ராபஹ பிருத்வி பிருத்திவியாம் ஓஷதயா ஓஷதிபியோன்னம் தைத்திரிய உபநிஷத் சொல்லியிருக்கு. கிரமம் என்ன சொல்லியிருக்கு, ஆகாஷம் ஆத்மால இருந்து ஆகாஷம் வந்ததுன்னு பஞ்சபூத சிருஷ்டிய சொல்றது. பிரதானத்துக்கு போனீங்கன்னா திருவித்கரணம் திரு மூணு பூதத்தை சிருஷ்டி பண்றது, அக்னி ஆபம் நெருப்பு சொல்றது, வாயுவையும் ஆகாசத்தையும் விட்டுட்டு மத்த மூணு பூதத்தையும் சொல்றது, அக்னி ஆப பிருத்வி அப்படின்னு மூணு பூதத்தையும் வச்சுட்டு அந்த பூதத்தோடைய திருவித்கரணம்னு சொல்லுவாங்க. மூணு பூதங்களை வச்சு சிருஷ்டி பண்றது திருவித்கரணம், அஞ்சு பூதங்களை வச்சு சிருஷ்டி பண்றது பஞ்சீகரணம். இப்ப ரெண்டுமே வேறு வேறு வகையா இருக்கு. ஒரு இடத்துல சிருஷ்டி வந்து அஞ்சு பரமாணுக்களை அஞ்சு தன்மாத்திரைகளை சிருஷ்டி பண்ணினதுனால உண்டாருது அப்படிங்கிறது, இன்னொரு இடத்துல சூக்ஷ்ம சரீரம் பரமாணுங்கிறது சூக்ஷ்மான சிருஷ்டி, அப்படி இன்னொரு இடத்துல திருவித்கரணம் மூணு பரமாணு மூணு தன்மாத்திரையை வந்து சிருஷ்டி பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப எது உண்மை எது பையும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், நம்ம சாஸ்திரத்துக்கு இதுல தாற்பயம் இல்லை அப்படிங்கறதுனாலதான் இப்படி மாத்தி மாத்தி சொல்றது அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் இதுல எந்த விரோதமும் இல்லை அப்படிங்கறதையும் காமிக்கும். அந்த மாதிரி விரோதத்தை நிராகரிக்கிறதுக்கு பஞ்சபூத சிருஷ்டியும் திருவித்பூத சிருஷ்டியும் ஒரு விசாரம் விரோதமும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு மூணாவது பாதத்துல பரிகாரம் பண்றாரு. உத்தரபாகேன தூ ஜீவ விஷயானாம், அதுலயே மூணாவது பாகத்திலேயே உத்தரபாகம் போது ரெண்டு பாகமா பிரிச்சு ஒரு பாகத்துல வந்து இந்த விசாரத்தையும் ரெண்டாவது பாகத்துல ஜீவ விஷயத்துல உண்டான சந்தேகத்தை, ஜீவம் எப்படி அணுவா இல்ல மகத்தா, ஜீவன் எப்படி எல்லா சரீரத்தையும் வெவ்வேறா இல்ல ஒன்னா, ஜீவன் எப்படி அவன் எல்லாத்திலையும் போகம் போகத்தை அனுபவிப்பானா இல்ல அனுபவிக்க மாட்டானா, இப்படி ஒரு ஒரு விஷயத்திலையும் ஜீவனை குறிச்சு விசாரம். ஜீவன் சைத்தன்யமா ஜடமா, ஜீவன் ஒன்னா வெவ்வேறா, ஜீவன் அணுபரிமாணமா இல்ல சரீர மாத்திர பரிமாணமா, சரீரம் வரைக்கும் எவ்வளவு உடல் இருக்கோ உடல் அளவுக்கு பரிமாணமா, இல்லாட்டி அவனுடைய சைஸ் பரிமாணம் சைஸ் அவனுடைய சைஸ் எப்படி முழுவதுமாக இந்த பிருத்வி முழுவதும் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதா இருக்கிற வியாப்தப்படுமா பரிமாணமா எது அப்படிமா. அப்போ இது வந்து வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படி நையாயக்கர்கள் வைசேஷிகர்கள் ஒத்துக்கிற மாதிரி பிரதி சரீரம் பின்னம்ங்கிறான், என்ன சொல்றான் ஆத்மா பிரதி சரீரம் பின்னங்கிறான். ஆனா என்ன ஆத்மா எப்படி விட்டது எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு, உங்களுடைய ஆத்மா உங்களுடைய உடம்புல சென்டர் பாயிண்டா வச்சுட்டு எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. இந்த மாதிரி தர்க்கத்தை வச்சிருந்தா என்ன சொல்றான், சென்டர் பாயிண்ட் நம்ம மத்த எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது தான் ஆத்மா, அவன் அவன் சென்டர் பாயிண்ட். அப்படி ஆத்மா இல்ல, அவங்களுடைய தர்க்கத்துல அப்படி சொல்றது ஆத்மா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. இவன் எதுக்கு இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னா, அந்தந்த சரீரத்துல அவன் தான் அனுபவம் பண்றான், எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்னா என்னுடைய ஆத்மா உங்களுடைய ஆத்மாவோட கலப்படமா இருக்கு, உங்களுடைய ஆத்மா இன்னொருத்தருடைய ஆத்மாவோட கலப்படமா இருக்கு. எனக்கு உண்டான சுகதுக்க அனுபவங்கள் உங்களுக்கும் உண்டாகணும், உங்களுக்கு உண்டான சுகதுக்க அனுபவங்கள் எனக்கு உண்டாகணும், இல்ல அத அனுபவத்தை தெரிஞ்சுக்காத தெரிஞ்சுக்கணும் நான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு, அது யாருக்கும் தெரியறது இல்ல. அதனால இந்த மாதிரி பேதங்கள் என்ன, ஜீவன் என்னது, எப்படிப்பட்டது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ரெண்டாவது பாகத்துல மூணாவது பாதத்துல நிரூபணம் பண்றாரு. சதுர்த்த பாதே இந்திரியாதி விஷயஸ்ருதி நாம் விரோத பரிகார, நாலாவது பாதத்துல இந்திரியத்தை குறிச்சு விசாரமானது பண்ணப்படுறது. இந்திரியமானது எப்படிப்பட்டது, இந்திரிய ஆத்மா சம்பாதம் நடக்கிறது, இந்திரியமானது சேத்தனமா இல்ல ஜடமா, இந்திரியமானது ஆத்மாவா இல்ல இல்லையா, ஏன்னா இந்திரியாத்மவாதமும் ஒரு வாதம் இருக்கு, சரீராத்மவாதம்னு சொல்ற தேகாத்மவாதம் அப்படிங்கிற மாதிரி சார்வாக்குகள் பேசுறாங்க. அந்த மாதிரி இன்னொரு சார்வாக்க சித்தாந்தம் இந்திரியாத்மவாதம், அவங்க இந்திரியம் தான் ஆத்மா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இந்திரிய விஷயத்தை குறித்து விசாரமானதை அங்க பண்றோம் நாலாவது பாதத்துல, ரெண்டாவது அத்தியாயத்துல. தத்ர திருத்தியாத்தியாயே சாதன நிரூபணம், மூணாவது அத்தியாயத்துல சாதனம், சாதனம் ஃபலம் ததா அப்படிங்கும் போது சாதனம் முதல் பாதத்துல. தத்ர பிரதமே பாதே ஜீவசிய பரலோக கமன நிரூபணேன வைராக்கியம் நிரூபித்தம், ஜீவனானது பரலோகத்துக்கு போறது, பரலோகம் எப்படி போறது ஒவ்வொரு கிரமமா சொல்றது, கிரமமா சொல்லிட்டு இங்கேருந்து நேரடியா அது சூரிய லோகத்துக்கு போறது. சூரிய லோகம் இங்கேருந்து ரெண்டு வழியா சொல்றது, ஒன்னு அர்ச்சிராதி மார்க்கம், இன்னொன்று தூமாதி மார்க்கம். அர்ச்சிராதி மார்க்கம் வழியா இவன் இந்த மாதிரி உபாசனை பண்ணவன் போவான், தூமாதி மார்க்கம் வழியா கர்மம் பண்றவன் போவான் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரெண்டு பாகத்தை சொல்லிட்டு, அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போறவன் எந்த லோகத்தை அடைவான், சொர்க்க லோகம்னு சொல்லப்படுற லோகத்தை அடைவானா, அதுல இருந்து எங்க போவான், அந்த சூரியன் வழியா போவான், சௌரிய லோகம் வழியா போவான், ஒருத்தன் சாந்திர லோகம் வழியா போவான், இன்னொருத்தன் சௌரிய லோகம் கர்மம் பண்றான், சந்திரலோகம் வழியா போவான். இந்த உபாசனையோட ஞானத்தை பண்றவன் என்ன பண்ணுவான், சூரிய லோகம் வழியா போவான். ஞானத்தை தெரிஞ்சிட்டவனுக்கு எந்த லோகமும் இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரியான விசாரமானது, லோகத்தை விசாரம் பண்றது. லோகத்தை எதுக்கு விசாரம் பண்ணணும், அது தேவையே இல்லை அப்படின்னு கேட்டா, லோகத்தை விசாரம் பண்றது பரீட்சை லோகான் கர்மஜிதான்னு சொல்லியிருக்கு. பரீட்சை லோகான் கர்மஜிதான் பிராமணான் நிர்வேதம் ஆயாத் நாஸ்தியகிருத கிருதேன சகுருமேவா விகச்சே ஸ்ரோத்ரியம் பரமேஷ்டம் சமிப்பாணிசன். அப்போ பரீட்ச லோகான், லோகான் பரீட்சிய, உலகங்களை இந்த லோகங்களை பரீட்சை செய்து, எதுக்கு பரீட்சை செய்யறது, எதுக்கு பரீட்சை செய்யறது, பிராமணக நிர்வேதமாயாத்து, அந்த சாதகனானவன் என்ன பண்ணுவான், வைராக்கியத்தை அடையணும். நிர்வேதம் அப்படின்னா வைராக்கியம், வைராக்கியத்தை அடையணுமா பரீட்சை பண்றது எதுக்கு, நாஸ்தி கர்மத்தினால் அடையப்படுவதான பலனாக இருப்பதில்லை பரமாத்ம ஞானம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். பரமாத்ம ஞானமாவது கர்மத்தினால் அடையப்பட முடியாது. கிருதகம் தத்தத் அனித்யம், அது தப்பாயிடுறது, அனித்யமாயிடுறது. அதனால பரமாத்மாவானது கர்மத்தினால் அடையப்பட முடியாது அப்படிங்கிற வைராகியம் அடையறதுக்கு லோகங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது, ஷீனே புண்ணியமர்த்தி லோகே விஷந்தி அப்படின்ட்டு, எல்லா லோகங்களும் புண்ணிய லோகமா இருந்தாலும் சரி பாவலோகமா இருந்தாலும் சரி அது என்னது, டெம்பரரி ரெஸ்டிங் பிளேஸ் தான், திருப்பி இங்கத்தான் வந்தாகணும். இந்த விசாரத்தை பண்ணி நமக்கு வைராகியத்தை கொடுக்கறது, இங்க அங்கிருந்து போறது எல்லாமே அபாம சோம அமிர்தா பூம அப்படின்னு சொல்லி வாக்கியம் வர்றது. அபாம சோம, நாம சோம ரசத்தை சோமயாகத்தை பண்ணி குடிச்சிட்டோம், அதனால என்னானோ அமிர்தா அபூம மரணமற்றவர்களா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற வாக்கியம் எல்லாம் என்னது, ஆபேட்சிக்க சாபேட்சிக்க நித்தியத்துவத்தை தான் சொல்றது. ஒன்னத்தை சம்பந்தப்படுத்தி நித்தியம் அப்படிங்கிறது, நான் 100 வயசு வரைக்கும் வாழறேன், ஒரு கொசு 1 நாள் வரைக்கும் வாழறது, அந்த கொசுவை சம்பந்தப்படுத்தி பார்க்கும் போது அதனுடைய பல தனமுகிறனை நான் பாக்குறது அப்படிங்கறதுனால நான் நித்தியம் அப்படிங்கும்போது சொல்லும், இவர் எங்க தாத்தாவோட 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 தாத்தா காலத்திலிருந்து இருக்காருப்பா இவர் அப்படின்னு, அப்படி அந்த மாதிரியான ஆபேட்சிகமான நித்தியத்துவத்தை தான் அங்க சொல்லியிருக்கு அப்படிங்கிற விசாரத்தை பண்ணி நமக்கு அதுல வைராக்கியத்தை உண்டு பண்றது. தித்திய பாதே, அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல லோகம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது லோக்கி தே வி தே அணையினி ஒருத்தரத்துலையும் கணக்கு பண்றது. அந்த இடத்துல என்ன ஏற்றத்தாழ்வு இருக்கு, அப்படி ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி விஷயத்தை வச்சு வைராக்கியத்தை கொடுக்கறது. தித்திய பாதே பூர்வபாகேன தொன்பதார்த்த சோதித்த உத்தரபாகேன தத்பதார்த்த அப்படி, ரெண்டாவது பாதத்துல மூணாவது அத்தியாயத்தோட ரெண்டாவது பாகத்துல முதல் பாகத்துல தொன்பதார்த்தத்தை விசாரம் பண்றது, ரெண்டாவது பாகத்துல தத் பதார்த்தத்தை விசாரம் பண்றது. தத்துவம் அசி அப்படிங்கறதுல தொம் தத்து, தொம் ஜீவன், தத்து பரமாத்மா பிரம்மம். அப்படி இந்த ஜீவ சைத்தன்யமும் ஈஸ்வர சைத்தன்யமும் வேறு வேறு இல்லை அப்படிங்கறதுனால ஈஸ்வரன் ஜீவன் அப்படிங்கிற இந்த உபாதியை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சைத்தன்யம் மாத்திரம்தான் ரெண்டு பேர்லையும் சாஸ்வதமாக நித்தியமாக வேறற்றதாக இருக்கிறது, உபாதி தான் நம்மளை வேறுபடுத்துறது அப்படிங்கிற இந்த ஞானத்தை வச்சுண்டு சோதிக்காக அப்படின்னா தூய்மைப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறதா புரிஞ்சுக்கிறது அதனுடைய அர்த்தம் தாத்பரியம் என்ன அப்படின்னுட்டு, அப்படி தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு அதை நிராகரிக்கிறது. தத்துவமசி மூலியமாக இந்த ஜீவ சைத்தன்யத்தை மாத்திரம் பிடிச்சுட்டு அந்த அந்த இடத்துல மூணு வகையான லட்சணங்களை சொல்லியிருக்கு, ஜல் லட்சணை அஜல் லட்சணை ஜல் அஜல் லட்சணை அப்படின்ட்டு, விட்ட லட்சணை விடாத லட்சணை விட்டும் விடாத லட்சணை அப்படிமா. அப்படி விட்ட லக்னி கங்கா யாம் கோஷக, எங்க இருக்கு அப்படின்னா கங்கையில இருக்கேன் அப்படிமா, கங்கையில யாம் உட்காந்துருக்கான் இல்ல கங்கை கரையில உட்காந்துருக்கான், கங்கையை விட்டுட்டு கரையில இருக்கிறது பிடிச்சுக்கிறது விட்டலக்கனை, விடாதலக்கனை, வெள்ளை ஓடுகிறது அப்படிமா. வெள்ளை ஓடுகிறதுனா வெள்ளை நிறம் உள்ள குதிரை ஓடுகிறது, வெள்ளைய விடாம குதிரையை பிடிச்சுக்கிறது, இதுக்கு வெள்ளை ஓடுகிறது முதலிய உதாரணம். மூணாவது விட்டும் விடாத லட்சணி அவன் தாய்மே அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த காலத்துல அந்த ஊர்ல அங்க பார்த்தோமே அவன் தான் இங்க இப்ப பாக்குறவன் அப்படின்ட்டு, அங்க வச்சிருக்கிற தாடி மீசையெல்லாம் விட்டுட்டு இங்க வச்சிருக்கிற தாடி மீசையெல்லாம் விட்டுட்டு அந்த புருஷனை மாத்திரம், அந்த மனுஷனை மாத்திரம், அந்த அந்த ஆளை மாத்திரம் பிடிச்சுக்கிறது விட்டும் விடாத லட்சணி. அங்க இருக்கிற ஆளையும் இங்க இருக்கிற ஆளையும் விட்டுட்டோம், விடல. அங்க இருக்கிற ஆளுடைய விசேஷணத்தையும் இங்க இருக்கிற ஆளுடைய விசேஷணத்தையும் அதாவது சிறப்புகளையும் விட்டுட்டோம். அவனுடைய சரீரத்துல உடல்ல அவனுடைய நடை உடை பாவனையில இருக்கிற வேறுபாட்டை விட்டுட்டோம், அந்த ஆளை மாத்திரம் பிடிச்சுட்டோம். இதுக்கு விட்டும் விடாத லட்சணி அப்படின்ட்டு அந்த மாதிரி விட்டும் விடாத லட்சணியை வச்சுட்டு நாம என்ன பண்றோம், அந்த பரமாத்மாவும் அந்த ஈஸ்வரனும் பரமேஸ்வரனும் இந்த ஜீவனும் வேறு வேறு இல்லை. அவங்களுடைய ஆதாரம் என்ன, சைத்தன்யம் தான். உபாதியினால வேறுபடுறவங்களா இருக்காங்க அப்படின்ட்டு அங்க நிரூபிக்கிறோம். அடுத்தது திருத்தீய பாதே மூணாவது பாதத்துல மூணாவது அத்தியாயத்துல என்ன பண்றது, நிருகுணே பிரம்மணி நானா சாஸ்திரப்படித புனர் உக்த பாத உபசம்ஹார கிருபக. மூணாவது பாதத்துல நிருகிர பிரம்மத்துல பல வகையான சாக்கியில சொல்லப்பட்ட வேறு வேறுபட்ட நிலைகள்ல குணங்கள், அதுக்கு ஒன்னு வேறு வேறு சாக்கையில வேறு வேறு குணங்கள் சொல்லப்பட்டதா இருக்கு. குணங்கள் போன்ற குணங்கள், நிர்குண பிரம்மத்துல குணங்களானது இருக்க முடியாது. குணங்கள் இருந்ததுனா குணம் உடையது குணி, குணம் குணி அப்படின்னு துவைத்தம் வந்தாச்சு. துவைத்தத்தை எந்த வகையிலையும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா குணங்கள் மூலியமாகவும் துவைத்தத்தை ஏத்துக்க முடியாது. அவயவம் வந்தாச்சுன்னா அவயவி அவயவம் ரெண்டும் ஆயிடுது. குணம்ங்கிறது அவயவம் ஆயிடுறது, குணி அவயவி, அவயவம் அவயவியும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா பாகம் பாகம் உடையது அப்படின்னு ரெண்டு வந்துடுது. ஒண்ணு பாகம் பாகம் உடையதுன்னு ரெண்டு பிரிவு இருந்ததுன்னா பாகம் பாகம் உடையது, பாகமானது நஷ்டமாச்சுன்னா பாகம் உடையது என்னாகும், அவயவியானது குறைபாடு உடையதாயிடும். அப்படி இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறதுனால குணம் அப்படின்னு நேரடியாக ஏத்துக்க மாட்டோம். இருந்தாலும் சொரூபத்தை அதனுடைய சொரூபமான குணங்கள் இப்படிப்பட்டது, சுத்தம் நித்தியம் அப்படிங்கறத, நித்தியம் சுத்தம் புத்தம் முக்தம் அப்படிங்கிற இந்த மாதிரியான சொரூபத்தை விசாரம் பண்றதான வாக்கியங்கள்ல உள்ள வேறுபாட்டை பல பல இடத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை உபசம்ஹாரம் ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல பாக்குறோம். அப்படி பிரசங்காச்ச சுகுண வித்யாசு யாகாந்திரிய குண உபசம்ஹார அனுபசம்ஹாரம் நிரூபித்தவு. அதே மாதிரி பிரசங்கத்தை நிர்குண பிரம்மத்துல உள்ள விஷயத்தை விசாரம் பண்றதை வச்சுட்டு அதே மாதிரி சகுண பிரம்மத்துல நிர்குண பிரம்மத்துடைய குணங்களை விசாரம் பண்ணும்போது சகுண பிரம்மத்திலையும் குணங்கள் இருக்கே அந்த குணத்தை விசாரம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சகுண பிரம்மத்துல என்ன குணங்கள் இருக்கு, ஒவ்வொரு உபாசனையா சொல்லியிருக்கு. சகுண பிரம்மத்தை பத்தி பேசும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு உபாசனை சொல்லியிருக்கு. உபாசனைக்கு ஒரு ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான குணங்கள் இருக்கிறதா அந்த சகுண பிரம்மத்தை சொல்லியிருக்கு. இந்த சகுண பிரம்மத்துக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்கு அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்றது, இன்னொரு இடத்துல இந்த மாதிரி எல்லாம் குணங்கள் இருக்குன்னு சொல்றது. இப்போ ஒரு இடத்துல சொல்லப்பட்ட குணங்களோட இன்னொரு இடத்துல சம்பந்தப்பட்ட குணங்களை சம்பந்தப்படுத்தி பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ்ட்ராவா ரெண்டு மூணு குணம் இருக்கிறதா இருக்கு. இதுல அது சொல்லல, இப்போ அதுல சொல்லல அப்படிங்கறதுனால அந்த இடத்துல சொல்லப்பட்ட இடத்துல இருக்கிற குணங்களை விட்டுடணுமா, இல்ல சொல்லப்பட்டது அப்படிங்கறதுனால சொல்லப்படாத இடத்துல அந்த குணங்களை சேர்த்துக்கணுமா, இல்ல சொல்லப்படல அப்படிங்கறதுனால சொல்லப்படாத குணங்களோட தான் இந்த இடத்துல உபாசனை பண்ணணும், சொல்லப்பட்டது அப்படிங்கறதுனால சொல்லப்பட்ட குணங்களோட தான் அங்க உபாசனை பண்ணணுமா, இப்படி மூணு சாய்ஸ் வர்றது. புரியுறதா, சொல்லப்பட்டிருக்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்படல. இப்போ சொல்லப்படல ஒரு இடத்துல அப்படிங்கறதுனால இன்னொரு இடத்துல அந்த சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா குணங்களை இங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு மூணு குணம் சொல்லியிருக்கு. அங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு குணம் ஆயிருக்கு. இப்ப இங்க மூணு குணம் இருக்கு, அங்க அஞ்சு குணம் இருக்கு. அதனால மூணு குணத்தை மாத்திரம் அஞ்சு குணத்திலையும் ஏத்துக்கணுமா, ரெண்டு குணத்தை விட்டுட்டு, இல்லாட்டி இங்க ரெண்டு குணம் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கே அந்த நாலு அஞ்சு இந்த மூணுல சேர்த்துருமா, இல்லாட்டி இந்த இடத்துல மூணு தான் பண்ணணும் அந்த இடத்துல அஞ்சு தான் பண்ணணும். சாக்காந்திர வேறும் வேறு வேறு சாக்கையில வேறு வேறு கிளையில வேறு வேறு மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அந்தந்த சாக்கையில அந்தந்த கிளைகள் உள்ளவன் அவமா அந்த மாதிரிதான் உபாசனை பண்ணணுமா, இல்லாட்டி ரெண்டுத்தையும் சமஹாரம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல அதிகசிய அதிகம் ஃபலம் அப்படின்ற நியாயத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்க, நீ இன்னும் அதிகமா பண்ணினா உபாசனை பண்ணினா ஒரு தோஷம் இல்ல உபாசனையில இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட குணங்களை ஏத்தி பார்த்து நீ பண்ணலாம். வேற எங்கெங்கெல்லாம் அதே உபாசனைக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் இன்னொரு சாக்கையில கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு விசாரம் பண்ணி பண்றது. இன்னொரு இடத்துல இந்த மாதிரி குணங்களை இன்னொரு இடத்துல ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விசாரம் நடக்கிறது. அந்த மாதிரி விசாரத்தை எல்லாம் பண்றது அந்த நாலாவது அத்தியாயத்துடைய வேலை, மூணாவது அத்தியாயத்தோட மூணாவது பாதத்துடைய வேலை. அதே மாதிரி சதுர்த்தபாதே நிருகுண பிரம்ம வித்யாயாக பகிரங்க சாதனானி ஆசிரம தர்ம யஜ்ஞ தானாதீனி அந்தரங்க சாதனானி சமதமா நிதித்தியாசனாதீனி ச நிரூபிதானி. நாலாவது பாதத்துல சாதனம் அப்படிங்கறதுனால சாதன விஷயமான அந்தரங்க சாதனை பகிரங்க சாதனை அப்படின்னு ரெண்டு வகையான சாதனைய நிரூபணம் பண்றது. பகிரங்க சாதனைனா வெளிப்புறமான சாதனைகள், அந்தரங்க சாதனைனா உட்புறமான சாதனைகள். உள்ள வச்சுண்டு உள்ள தூய்மை முதலியதெல்லாம் உள்புறமான சாதனைகள், வெளியில பாக்கியமான சரீர தூய்மை முதலியதால வெளிப்புறமான சாதனைகள். இந்த வெளிப்புறமான சாதனைகள் அப்படிங்கிறது சரீரம் சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்துடும். அது என்னது? ஆசிரமம், வர்ணாசிரமம், தர்மம், இந்த மாதிரி விஷயங்கள், யஜ்யம், தானம், தபஸ் செய்வ அப்படின்னு சொல்லி பாவனாணிமணி ஈஷினா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தூய்பவனை பாவனானினா தூய்மைப்படுத்துவது, யார மனுஷியர்களை தூய்மைப்படுத்துறது இந்த கர்மங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ யஜ்யம், தானம், தபஸ் இதெல்லாம் பத்தி விசாரம் பண்றது ஒரு பாகம். இன்னொன்னு அந்தக்கரண சித்த சுத்திக்கு என்னென்ன மாதிரியான சாதனைகள் பண்ணணும், ஜபம் தபம் முதலியதெல்லாம் அங்க விசாரம் பண்றது. அந்த மாதிரியான சமம் தமம், ஜபம் தபம்னா என்னது? சமம் தமம் உபரதி தீட்சா சமாதானம் ஸ்ரத்தா ஆராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட சமம் அகக்கரண தண்டம் தமக் புறக்கரண தண்டம் அப்படின்னு என்ன விசாரத்தை பண்ணிருக்கோமோ அந்த விசாரமானது அங்க நடக்கும். அந்தரங்க சாதனையா சொல்லப்பட்ட உட்புற தூய்மை, வெளிப்புற தூய்மை, உட்புற தூய்மைனா மனசு, அப்புறம் வெளி புறக்கரண தண்டம், வெளி இந்திரியங்கள், இந்திரியங்கள் சரீரம் இல்ல, இந்திரியங்களை தூய்மைப்படுத்துறது, அப்புறம் மனதை சமாதானமா வச்சுக்கிறது, ஸ்ரத்தை, குரு வேதாந்த வாக்கிய விஸ்வாச ஸ்ரத்தை அப்படின்னு ஸ்ரத்தையை சொல்றது, அதே மாதிரி சமாதானம், உபரத்தி திதிக்ஷா, திதிக்ஷா எல்லாத்தையும் சமமா ஏத்துக்கிறது, இந்த மாதிரியான பாவனை எல்லாம் அங்க சொல்லியிருக்கு. அடுத்தது சதுர்த்தி அத்தியாயே சகுண நிர்குண வித்யோகோ ஃபல விசேஷ நிர்ணய கிருத்த. நாலாவது அத்தியாயத்துல சகுண நிர்குண பிரம்மத்துல, சகுண நிர்குண பிரம்மத்தினுடைய வித்யாவை உபாசனையில என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோ, ஃபல விசேஷ நிர்ணயா, அதனுடைய பலன்ல என்ன விசேஷம் இருக்கோ அந்த விசேஷத்தை நிர்ணயம் பண்றது, தீர்மானம் பண்றது நாலாவது அத்தியாயத்தோட வேலை. சகுண உபாசனையிலும் நிர்குண உபாசனையிலும் என்ன பலன்களை அடைவோமோ அந்த பலன்களுடைய விசேஷமான விசாரமானது செய்யப்படுறது. அதுல முதல் பாதத்துல தத்திர பிரதமே பாதே பிரதம பாதே ஷரவணாதி ஆவருத்தியா நிர்குணம் பிரம்ம உபாசனாவிருத்தியா சகுணம் வா பிரம்ம சாட்சாத் கிருத்திய ஜீவதக பாவ புண்ணிய லேப லக்ஷணா ஜீவன் முக்திர் அபீதா. அதுல முதல் பாதத்துல ஜீவன் முக்திய சொல்றார். ஜீவன் முக்தினா ஜீவன் ஏவ முக்த ஜீவன் முக்தி, வாழும் போதே உயிரோடு இருக்கும் போதே மோட்ச நிலை அடையறதுக்கு பேரு ஜீவன் முக்தி. அது எப்படி? ஷரவணாதி ஆவருத்தியா, ஷரவணம் மனநம் நிதித்தியாசனம் முதலியதை திருப்பி திருப்பி முறையா செஞ்சு அதனால சித்த சுத்தி அடைஞ்சு அந்த சாட்சாத்காரத்தை அடையிறது, பரமாத்ம சாட்சாத்காரத்தை அடையிறது, நிர்குண பரமாத்மாவை நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அதாவே இருக்கிறது, அது சாட்சாத்காரம் சொல்லப்படுறது, அது சொல்லப்படுறது, அதோட விசாரம் நடக்கிறது. அதே மாதிரி உபாசனைய திருப்பி திருப்பி பண்றதுனால உபாசனா ஆவருத்தியா அப்படின்னா உபாசனையை திருப்பி திருப்பி பண்றதுனால உபாசனையை கடைபிடிக்கிறதுனால முறையாக அந்த உபாசனை செய்யப்படுறதான சகுண பிரம்மத்தை சாட்சா்காரம் செஞ்சு உபாசனை மூலியமாக, உபாசனை மூலியமாக சகுண பிரம்மத்தை அவன் சாட்சா்காரம் பண்ணிட்டானோ அவனுக்கு திருப்பி மறுபிறப்பு இல்லை அப்படின்னு பாஷ்யக்காரர் அங்க தெளிவா சொல்றாரு. அப்படிங்கறதுனால அந்த சகுண பிரம்மத்தை சாட்சா்காரம் பண்ணிட்டு பல லேப புண்ணிய அலேப லட்சண பாவ புண்ணிய அலேப லட்சணா, புண்ணியமும் பாபமும் தீண்டாத நிலையான ஒரு நிலையை அடையிறாங்க. இதைத்தான் வச்சுண்டு, இதை வச்சுட்டு தான் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த தெய்வத்தை உபாசனை பண்ணணும்னா புக்தி முக்தி பலம் ததா அப்படின்னு சொல்லி சொல்றது. புக்தி முக்தி பலம் பிரதா, புக்தியையும் முக்தியையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன் கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் ஒரு ஒரு தேவதையும் இதே மாதிரி விசேஷத்தோட சொல்றான். அப்படி சொல்லிருக்கே, அந்த இடத்தை அப்படி சொல்லிருக்கே, இந்த இடத்த இப்படி சொல்லிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உபாசனையிலையும் ஒரு ஒரு விசேஷத்தை, இந்த விசேஷத்தை சொல்றத வச்சுண்டு இந்த தேவிய உபாசனை பண்ணினா இந்த மாதிரியாக மோக்ஷத்தாவை கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு சாஸ்திரநாமத்துல. அதே மாதிரி விஷ்ணு சாஸ்திரநாமத்தையும் அதே மாதிரி சொல்லியிருக்கு, சிவசாஸ்திரநாமத்தை அப்படி சொல்லியிருக்கே அப்படின்னு ஒரு ஒண்ணு எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை தனித்தனியா. ஏன்னா சாஸ்திரநாமத்துல எல்லாத்திலையும் பலசுத்தில அதைத்தான் சொல்லுவான், அதை சொல்லலன்னா சாஸ்திரநாமையும் முழுமையடையாது. ஒரு நாமாவலி அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபலசுருத்தி இல்லாம முழுமை அடையாது. ஃபலசுருத்தின்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் கொடுக்கறவனா இருந்தா தான் அவன் பகவானா இருக்க முடியும். அவன் மோட்சத்தை கொடுக்க மாட்டான்னா அவன் பகவான் இல்ல, அவனை காட்டிலும் பெட்டர் பகவான், நல்ல பகவானை தான் தேடிட்டு போவோம் நம்ம. அதனால எந்த சஹசிரநாமத்தை எடுத்திருந்தாலும் அதுல மோட்சத்தை தான் சொல்லியிருக்க அப்படிங்கறதுனால அதை வச்சுட்டு பேசக்கூடாது. மோட்சத்தை கொடுப்பாயுமே, மோட்சத்தை கொடுப்பாயுவ அப்படின்னு சொல்லியிருக்கே. அதனால எனக்கு இந்த தேவதையோ இந்த தேவியோ மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்லை. இப்போ நீங்க அதைத்தானே சொன்னீங்க, ஜீவன் முக்தியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உபாசனையினால ஜீவன்முக்தி அடைவீங்கன்னு சொல்லி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா உபாசனையினால ஜீவன்முக்தி அடையிறது அப்படிங்கிறது நியாயம்தான். இருந்தாலும் இப்படி கிரமமாக உபாசனையில நீங்க எந்த பரமாத்மாவை அறியறீங்களோ அந்த பரமாத்மாவுடைய உண்மையான சொரூபத்தை விசார மூலியமாக உபாசனையினால தெளிவடைந்து மனசு ஒருமுகப்பட்டு நிக்கிறது. அதுக்கப்புறம் தத்துவமசி அப்படிங்கிற அந்த பரமாத்ம ஞானத்தை வேதாந்த வாக்கியங்கள் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். வேற உயிர் இருக்கோ அது வரைக்கும் மூன்று பேரை வணங்கணுமா, இது ஒன்னு ஆச்சாரிய ஆச்சாரியன் குரு, ரெண்டாவது சாஸ்திரம், சாஸ்திரமானத உயிர் இருக்கணும், மூணாவது தெய்வதம், தெய்வத்தை ஆச்சாரிய சாஸ்திர தெய்வதம், மூணு பேரையும் ஆயுசுள்ள வரைக்கும் வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த மாதிரி அவரை நான் உன்ன சதாசர்வ காலமும் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கேன், தனியா ஒண்ணு பாவனை, அந்த மாதிரி பாவனை கோயில்ல தான் வந்து பண்ணணும் அப்படிங்கறது இல்லையே, அந்த ஸ்தியை வந்தாச்சு. அந்த ஸ்தியை வந்த போது நாம அந்த கோயிலுக்கு போக வேண்டாம், குளத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா ரெண்டு வாக்கியம் வேதாந்த வாக்கியத்தை படிச்ச உடனே அவன் தலையில தரையில நிக்க மாட்டான், அங்கேயே நிப்பான். ஆ கோயிலுக்கு எல்லாம் போறது வேஸ்ட் அப்படிமா, ஏன் அந்த இடத்துல பகவானும் இந்த இடத்துல பகவானும் எல்லாமே ஒண்ணுதானே, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா இங்கேயும் இருக்காரு, என்னோட வீட்லயும் இருக்காரு. நம்முடைய மனசு ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு தியானத்துக்கு ஒரு கேந்திரமா ஒரு நிலையா இருக்கிறது கோவில், அதனாலதான் கோயிலுக்கு போனா சாந்தி வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி மூணாவது அத்தியாயத்துல நாலாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாதத்துல இந்த மாதிரியான விஷயங்கள், முதல் பாதத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. ரெண்டாவது பாதத்துல என்ன பண்றாரு, தித்திய பாதே மிரியமானஸ்ய உத்கிராந்தி பிரகார சிந்திதஹ, மிரியமானஸ்ய செத்து போனவர் இந்த சரீரத்தை விட்டுட்டு எப்படி போறார், உத்கிராந்தி அப்படிங்கிற கதியானது எப்படி இருக்கும் அவருக்கு, அவர் எந்த பக்கம் போவார், கர்மத்தை பண்ணும்போது பித்ருலோகத்துக்கு போவார், உபாசனை பண்ணும்போது தெய்வலோகத்துக்கு போவார், கர்மயா கர்மனா பித்ருலோக உபாசனையா தேவலோக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி கர்மத்தை பண்றது தூமம் தூம மார்க்கம் வழியா பித்ருலோகத்துக்கு போவார், புத்திரலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும், உபாசனம் பண்றதுனால தேவலோகத்துக்கு போவார், தேவலோகத்துக்கு போய் எப்படிப்பட்ட உபாசனை பண்ணினோம் அப்படிங்கறத பொறுத்து சாட்சாத்காரம் வணஞ்சுமா அடையலையாங்கிறத பொறுத்து திருப்பியும் வர்றது திருப்பி வராது இருக்கு. அங்க போயும் நீங்க தத்துவமசி திருப்பியும் கேட்டாகணும், முக்தி கிராம முக்தி அதுதான் ஜீன் முக்தின்னு சொல்லி சொல்றது. இங்க அங்க போயிட்டு என்ன பண்ணணும், அங்க எந்த பகவான நம்ம உபாசனை பண்ணணுமோ அந்த பகவான் அங்க உட்கார்ந்துருப்பாரு நமக்கு உபதேசம் பண்றதுக்கு, தத்துவமசி அப்படின்னு அங்க போய் படிக்கணும் நம்ம. அதனால திருத்தீய அத்தியாயே மூணாவது அத்தியாயத்துல என்ன பண்றது, சகுண பிரம்மவிதோ மிருதசிய உத்தர மார்க்கோ அபீதஹ, சகுண பிரம்மத்தை விசாரம் பண்ணினு அத சகுண பிரம்மத்தை தெரிஞ்சின்றவருக்கு அவர் அவர் இறந்து போன பின்னாடி எப்படி போவார் அப்படிங்கிற விசாரமானது நடக்கிறது. சதுர்த்த பாதே நாலாவது பாதத்துல அதாவது கடைசி பாதத்துல பூர்வபாகேன நிருக்ரம் பிரம்மவிதோ விதேய கைவல்ய பிராப்தி ருக்தா, உத்தரபாகேன சகுண பிரம்மவிதோ பிரம்மலோகே ஸ்திருக்தா, இது நாலாவது பாகத்துல நிர்குண பிரம்மத்தினுடைய ஞானத்தை தெரிஞ்சின்றவர் நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சின்றவருக்கு கைவல்யமானது விதேய கைவல்யமானது சரீரத்தை விட்டுட்டு போனார்னா அவருக்கு எல்லாமே அதனுடைய அதனுடைய தத்துவத்துல போய் அடங்கிடுறது அப்படிங்கிற அந்த விஷயத்த, தேகம் முடிஞ்ச உடனே அவருக்கு கைவல்யம் திருப்பின்னா புனராவர்த்ததே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, நச புனராவர்த்ததே அப்படின்னு சொல்லியிருக்கு, நச புனராவர்த்ததே நச புனராவர்த்தின்னு ரெண்டு தரம் சொல்றது, திருப்பியும் அவர் வரமாட்டார் திருப்பியும் அவர் வரமாட்டார் அப்படின்ட்டு. அவருக்கு மறுபிறப்பு இல்லாத நிலையானது விதேக கைவல்யம் நிலையானது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சகுண பிரம்மத்தை யாரு சாட்சாத்காரம் பண்ணினாரோ அவருக்கு அந்த சகுண பிரம்ம லோகத்துல போய் நிலைப்பாடானது திருப்பியும் அங்க ஞானமானது அடையணும். சகுண பிரம்மத்தை தான் புரிஞ்சுன்னாரு, நிர்குண பிரம்மத்தை அப்படி புரிஞ்சுக்கலையே, அதனால முழுமையான விடுதலை கிடைக்காது. அங்க போய் தத்துவமசி அந்த தத்துவமசிக்கு விசாரம் பண்ணணும், தத் பதார்த்த சோதனம் தொம் பதார்த்த சோதனம் அசி பதார்த்தனால அதை ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும், சமன்வயம் பண்ணி அப்படி புரிஞ்சுட்டு அங்க ஜீவன் முக்தனா ஆகலாம். அங்க ஜீவன் முக்தனானா கூட சரீரம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் விடுதலை இல்லை, அங்கேயும் ஒரு சரீரம் இருக்கு, பிரம்மலோகத்திலயும் பிராம சரீரம் இருக்கு. அந்த சரீரத்துல பிரம்மலோகத்துக்கு ஏத்த மாதிரியான பிரம்மலோகத்துல விஷயத்துல அனுபவிக்கிறதுக்கான தேவையான ஒரு சரீரமானது அங்கேயும் இருக்கு. அந்த சரீரத்திலிருந்து விடுதலை அடையணும்னு சொல்லி சொன்னா அந்த பிரம்மாஜிக்கு எப்போ இல்ல அந்த தேவதைக்கு எப்போ
லெட்டர் கொடுக்குறாங்களோ, அப்பா யூ ஆர் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிஸ்மிஸ் பண்றாங்களோ இல்ல அவரை ரிலீஸ் பண்றாங்களோ எப்போவோ அப்பதான், அதாவது பிரளயம் போது. அந்த பிரளய சமயம் வரைக்கும் அங்க இருந்தாகணும். அதனால இங்கே இப்பவே முடிச்சுன்றது.